ஓம் சாந்தி. மார்ச் 17, 2023 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தைக்கு சமமாக கருணை உள்ளமுடையவராக ஆகி ஒவ்வொருத்தருக்குமே மறுவாழ்வு அளிக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பா எப்படி ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாரோ, கருணை உள்ளமுடையவராக இருக்கார்ல, ஞானத்தை கொடுத்து தான் நம்மளை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறாரு. நம்மளை மட்டும் இல்லை, முழு உலகத்தையுமே. ஆனால் கருவியாக நாம் தானே இருக்கோம். பாபா நம்மக்கிட்ட மட்டும்தான் சொல்வார், நம்ம தான் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், ஞானத்தை சொல்லணும், ஞானத்தை கொடுத்து மறுவாழ்வு அளிக்கணும். அநேக மனிதர்களுடைய சௌபாகியம் அமையறதுக்கு அப்பேற்பட்ட ஏற்பாடு செய்யணும். ஏன்னா இந்த ஞானத்தை மட்டும் நாம் ஆத்ம உணர்வுலேருந்து புரிய வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க, நிச்சய புத்தி வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், சௌபாகியமே சௌபாகியம். கேள்வி, இந்த சமயத்தில் உலகத்தில் ஒவ்வொரு மனிதருமே ஏழையாக இருக்காங்க. எனவே அவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு வசதியை அளிக்கணும்? என்ன வசதினா ஞானம் கொடுக்கறது தான். பதில், உங்ககிட்ட அழியாத ஞான ரத்தினங்கள் அப்படின்ற ரொட்டி வாங்குவதற்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய பையன் நீங்கள் அன்பாக நிரப்பி அனுப்புங்க. நம்மக்கிட்ட வரவங்க யாருமே சும்மா போகக்கூடாது. ஏன்னா நம்ம இன்னும் காசெல்லாம் கொடுத்து அனுப்பலை, காசு கொடுத்தா தான் நமக்கு காலியாயிரும், இல்லை நம்மக்கிட்டே இருக்காது. நம்ம ஞான ரத்தினங்களை தான் நம்ம தானம் பண்ணுறோம். நாம் ஞான ரத்தினங்களை தானம் பண்ண நமக்கு அதிகமாக தான் ஆமே தவிர குறையாது, நம்ம இன்னும் மெழுகூட்டப்படுவோம். அனைவருக்கும் சுகம் அளிக்கணும், ஒவ்வொருவரையும் அன்போடு நடத்தணும். ஆமாம், இங்கே நம்ம இறைவன் ஞானத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க நம்மளை பார்ப்பாங்க, ஏன்னா இறைவன் பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, சரி இவங்க நடத்த எப்படி தான் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க, முதல்ல அதான் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய நடத்தை அவ்வளோ பணிவாக ராயலாக இருக்கணும். யாருமே நம்மக்கிட்ட வந்து கோச்சிக்கிட்டலாம் போகக்கூடாது, கோபித்து கொள்ளக்கூடாது. உங்கக்கிட்ட அவங்களுடைய மறுவாழ்வு பெற நிறைய மனிதர்கள் நம்மக்கிட்ட வருவாங்க. எனவே பண்டக சாலையை திறந்து வைங்க, சென்டர் திறந்து வைங்கன்னு சொல்கிறாரு. ஒரு 3 அடி நிலம் இருந்துச்சுன்னா போதும், வெளியே ராஜயோக தியான நிலையம்னு ஒரு போர்டு போட்டால் அவ்வளோதான், அதான் சென்டரு. ஒரு பிரம்மா பாபா ஃபோட்டோ உள்ள, மேலே சிவபாபா. அவங்கள மகிழ்ச்சின்ற அதிர்ஷ்டமுடையவர்களாம் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்மளுடைய சென்டரோட கதவு எப்பயுமே திறந்துருக்கணும். ஒருவேளை உயிர் தானம் அளிக்கிறதுக்கு பதிலாக எட்டி உதைக்கிறீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய பாவமாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அன்பாக நம்மளுடைய முகத்தில் அந்த தெய்வீக தன்மையோடு நம்ம ஞானம் சொன்னால் தான் மற்றவங்களுக்கு புரியும். நாம் இல்லை, இவங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க. பாபம் அபியக்த முறையிலே சொன்னார், நம்ம வேலை ஞானம் கொடுத்து விடுறது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. நீங்கள் இப்போ கொடுத்து, இப்போ நீங்கள் விதை போட்டு வச்சா கூட, ஞான விதையை தூவினா கூட, அது எதிர்காலத்தில் வளர்ந்து அது பலன் தந்தாலும் தரும். அதனால் நாம் இப்போ மனிதர்களுடைய புத்தியில் ஞான விதையை விதைச்சோம் அப்படின்னா அது எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் அவங்களுக்கு டச் ஆகும் அவங்க டைம் வரும்போது. ஸோ கொடுத்து விட்டுறது நம்ம கடமை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதான், நம்ம கொடுக்காமல் விட்டுறக்கூடாது, கொடுக்காமல் விட்டுறது தான் எட்டி உதைக்கிறது, அது மிகப்பெரிய பாவமாகும் சொல்கிறாரு. பாடல், ஞான குழந்தை பருவத்தை மறந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைங்க பாட்டு கேட்டிங்க, குழந்தைங்களே நீங்கள் தான் தாயும் தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கீங்க அப்படின்னா இந்த குழந்தை பருவத்தை மறந்துடக்கூடாது அப்படின்னு யார் சொல்கிறான்னா, எல்லை இல்லாத தந்தை. எல்லை இல்லாத தந்தை தன் குழந்தைகளான ஆத்மாக்களை பார்த்து சொல்கிறாரு, பரமாத்மா சொல்கிறாரு, சிவன் பிரம்மா உடலில் வந்து புரிய வைக்கிறாரு. குழந்தைங்களே உங்களுக்கு அந்த லௌகீக குழந்தை பருவம் கூட எப்பயுமே மறக்காது. ஆமாம், நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய சைல்ட்ஹுட் டேஸு ஞாபகம், எப்போவுமே மெமரிஸாக ஞாபகம் இருக்கும். வீட்டில் தாய் தந்தையுடன் குழந்தைங்க இருக்காங்க. பாபா இப்போ லௌகீகத்தை பற்றி பேசுகிறாரு. தாய் தந்தையை அறிஞ்சபடியே வளரும்போது கூட அம்மா அப்பாவை தெரிஞ்சுட்டு தான் வளர்கிறாங்க. தாய் தந்தை என்னென்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்றது கூட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் நிராகார தந்தையின் குழந்தைகள் ஆகியிருக்கீங்க. தந்தை பொக்கிஷதாரர், அழியாத ஞான ரத்தினங்களை தானம் பண்ணுறாரு. நீங்கள் வருங்கால 21 பிறவிக்கு அழியாத ஞான ரத்தினங்களால் உங்களோட பையன் நிரப்புறதுக்காக வந்திருக்கீங்க. ஒருவேளை தாய் தந்தையை மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பை காலியாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைங்களாகிய நீங்கள் இங்கே உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்ததாக ஆக்குறீங்க, மிகப்பெரிய ஆஸ்தி எடுக்கிறீங்க. ஆமாம், 21 பிறவிக்கு ஆஸ்தி, அடுத்த 21 பிறவிக்கு ராயல் பர்த் தான் நமக்கு. இங்கே பெரும் செல்வம் படைத்தவர்களாக இருந்தால் கூட நீங்கள் தந்தையிடம் வரீங்க. பெரும் செல்வம் படைத்தவர்களாக ஆவதற்கு நாம் அப்பா கிட்ட வரோம். ஏழையிலிருந்து செல்வந்தனாக ஆகிறதுக்கு வரீங்க. எல்லாருமே இங்கே ஏழை தான். ஏழைனா என்ன அர்த்தம்? ஆத்மாவில் கலையே இல்லைன்னு அர்த்தம். ஸ்தூலமான ஏழையாகவும் இருக்காங்க, அது ஓகே. ஆனால் எல்லாருமே இப்போ ஏழை தான், ஏன்னா ஆத்மாவில் கலையே கிடையாது. கலை ஜீரோ தொட்டுருச்சு ஆல்மோஸ்ட். ஏழைகள் தான் தங்களுடைய வருவாயை அமைச்சிக்கிறாங்க. 21 பிறவிக்கு அவங்களுடைய அதிகாரம் அல்லது ஆஸ்தியை பெறத்துக்கு வராங்க. எனவே அவங்க அழியாத ஞான பொக்கிஷங்களை வாங்கிறதுக்கு நீங்கள் எல்லா வகையிலுமே வசதிகள் அமைச்சு தரணும்னு சொல்கிறாரு பாபா. இந்த முரளியில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஞானம் எப்படி கொடுக்கணும் அதை தான் சொல்கிறாரு. ஏன்னா இந்த பொக்கிஷங்கள் வேறு யாருக்கிட்டே இருந்தும் கிடைக்காது. எல்லாருக்குமே சுகம் அளிக்கணும். ஒரு ஒருத்தவங்க ஒருத்தவங்களையும் அன்போடு நடத்தணும். யாருமே கோபிச்சுலாம் கொள்ளக்கூடாது. ஏமா சமஸ்காரம் முதல்ல கோபிச்சுக்கிறது இதெல்லாம் நடந்துக்க கூடாது. மேலும் அழியாத ஞானரத்தினங்கள் அப்படின்ற ரொட்டியை வாங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பையை நல்லா நிரம்ப நிரப்பி தரணும். எட்டி ஒதைக்கக்கூடாது. அப்பா கிட்டே வர்றதே கலஞ்சியத்தை நிரப்பிக்கிறது தான். ஸோ யாரெல்லாம் இங்கே வராங்களோ, 63 ஜென்மமாக பக்தி முடித்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருவாங்க. அவங்க வராங்கன்னா அவங்கள உபசரித்து அன்பாக ஞானத்தை கொடுக்கணும். யாராவது கருமியாக இருந்தார்கள் அப்படின்னா அவங்களோ ஏழைகளை எட்டி உதைப்பாங்க. யார் வந்து தர்ம ஆத்மாவாக கருணை உள்ள முடையவர்களாக இருக்காங்களோ அவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை தருவாங்க. கொஞ்ச நஞ்சந்தால் கூட தருவாங்க. இந்த நேரத்தில் உலகத்தில் எல்லாருமே ஏழையாக இருக்காங்க அப்படின்றத குழந்தைங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸ்தூல செல்வம் இருக்குது அப்படின்னா கூட அவங்க கூட எல்லாருமே ஏழை தான். ஆமாம், ஸ்தூலமாக பணம் காசு காரு பங்களா இருந்தால் கூட அவங்களும் ஏழை தான். ஏன்னா எல்லாமே மண்ணோடு மண்ணாக போகுது. அந்த பணத்தின் போதை இருக்கிறதுனால அவங்க ஞான ரத்தினங்கள் என்ற கஜானாவை வாங்கிறதுக்கு வரமாட்டுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தந்தையோ ஏழை பங்காளன். யாரெல்லாம் குழந்தைங்க ஆகிறாங்களோ அவங்க அப்பா கிட்ட வந்து தங்களோட உயர்ந்த வாழ்க்கையை அமைச்சிக்க 21 பிறவிக்கு ஏழையிலிருந்து செல்வந்தராக ஆகிறதுக்கு நேரடி குழந்தைகளாக ஆகிறாங்க. இல்லைனா மாற்றாந்தாய் குழந்தைகளாகவும் தான் வராங்க. சத்தியுகத்தில் ரொம்ப உயர்ந்த செல்வந்தர்களாக இருப்பாங்க. வரிசை கிரமமான ஏழைகளும் இருப்பாங்க. அப்படின்னா கூட குடிசையில் வசிக்க வேண்டியதாக இருக்கும் வகையில் அந்த மாதிரி ஏழைங்களாக இருக்க மாட்டாங்க. ஆமாம், பாபா சொல்லியிருக்காரு சத்தியுகத்தில் ஏழைங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ் இருப்பாங்கல்ல வெள்ளை மாளிகை, அதை விட உயர்ந்த பெரிய பங்களா தான் வீடு தான் அவங்களுக்கு இருக்கும். 33வது கோடி ஏழையாக இருந்தாலும் சரி அவருடைய மாளிகையே அவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு பாபா. ஸோ அங்கே ஏழைன்னு சொல்கிறதால அவங்க குடிசையில் வாழ்வாங்க அப்படின்லாம் கிடையாது. இங்கே எவ்வளோ அசுத்தத்தில் இருக்காங்க, அங்கே இது போன்ற விஷயமே இருக்காதுன்னு சொல்கிறாரு. எனவே எங்கே உங்களுடைய சென்டர்கள் இருக்கோ, பிரம்மா குமார் குமாரிகள் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட உங்களுடைய உயிர்தானம் பெறத்துக்கு நிறைய மனிதர்கள் வராங்க. அவங்க அவங்களுடைய உயிர் தானம் பெறத்துக்கு. உயிர் தானம்னா என்னது? ஆத்மா தான் உயிர். ஆத்மாவோட ஞானத்தை நாம் சொல்கிறோம், அதான் உயிர் தானம் கொடுக்கறது. நிறைய மனிதர்கள் வராங்க. குழந்தைங்களாகிய நீங்கள் உயிர் தானம் கொடுக்கறதுக்கு பண்டகசாலையை திறந்து வைங்க. இது எவ்வளோ புண்ணியம், புண்ணிய காரியம். ஒருவேளை பண்டகசாலையை திறந்துட்டு பிறகு மூடிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ பேர் வந்தாங்கள்ல அவங்களுடைய நிலைமெல்லாம் என்ன ஆகும்? துக்கமுடையவர்களாக ஆகிட மாட்டாங்க. பாவம், ரொம்ப துக்கமுடையவர்களாக ஏழையாக இருக்காங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம், நம்ம பண்டகசாலை திறந்து வச்சாதான் யாரெல்லாம் துக்கமுடையவர்களாக இருக்காங்களோ அவங்களாம் வருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு என்ன, ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஆனால் நம்ம சென்டரை மூடிட்டோன்னா அப்புறம் யார், எல்லாருமே துக்கமுடையவர்களாக அப்படியே தான் இருப்பாங்க. இங்கே வந்து குஷி என்ற அதிர்ஷ்டம் உடையவர்களாக ஆகுறாங்க. அதுக்காக எப்போவுமே கதவுகள் திறந்தே இருக்கணும். வருங்கால 21 பிறவிக்கு ஆஸ்தி கிடைக்கிது. எப்பயுமே சுகம் உடையவர்களாக ஆகிறாங்க. எனவே எவ்வளோ தானம் நாம் கொடுக்கணும்? சிவபாபா உங்களுக்கு பாருங்கள், அழியாத ஞான ரத்தினங்கள் கொடுத்து மற்றவர்களுக்கும் கொடுக்க சொல்கிறாரு. நீங்கள் அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். ராஜதானி ஸ்தாபனை ஆகுது. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்துச்சு, ஆனால் இப்போ கிடையாது. மறுபடியும் சரித்திர பூகோளம் ரிப்பீட் ஆகணும். எனவே தந்தை ராஜயோகம் சொல்லித்தராரு, நீங்கள் பின் மற்றவங்களுக்கும் சொல்லித்தரணும். நிறைய மனிதர்கள் வந்து அவங்கவுங்களுடைய சௌபாகியத்தை அமைக்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட ஏற்பாடு நீங்கள் செய்யணும். எல்லாருக்குமே உயிர் தானம் கொடுக்கணும். உயிர் தானம் கொடுக்கறதுக்கு பதிலாக எட்டி உதச்சிட்டிங்க அப்படின்னா அதிகமாக பாவம் வந்துடும். மிக மிக அன்போடு புரிய வைங்க. மாயை எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரே அடியாக நம்மளை மூர்ச்சையாகிடும், துரோகியாக ஆகிடுறாங்க அப்படின்னா முதல்ல இருந்ததை விட மோசமாகிடுறாங்க. ஒவ்வொரு சேவையிலுமே துரோகி ஆகிடுறாங்க. எவ்வளவு ஒற்றர்களின் வேலை செய்கிறார்கள். நம்முடைய சண்டையே மாயை கூட தான். யார் குழந்தையான பிறகு, பாபாவுடைய குழந்தையான பிறகு பிறகு மாயை பக்கம் போயிடுறாங்களோ அவங்க துரோகி ஆகிடுறாங்க. நிறைய பேருக்கு துக்கம் கொடுக்குறாங்க. எத்தனை அபலைகள் கன்னிகைகள் பாவம் சிறைப்பட்டுன்றாங்க. நம்முடைய ஞானம் ரொம்ப வலிமையானது. தாய் தந்தை நாஸ்தியான விஷம் பருகிறது மற்றும் பருகுமாறு செய்வது நின்றுடுது. ஆமாம், அது என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து லௌகீக தாய் தந்தையோடைய ஆஸ்தினா என்னது, அவங்க விகாரத்துக்காக கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதான் அவங்க ஆஸ்தி, அதான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்தவுடனே அந்த விஷம் பருகிறது நின்று போயிடுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து ரொம்ப மோசமான தொழில். சரி விடுங்க, நடந்தது நடந்து முடிஞ்சிச்சு. அரைக்கல்பமாக எல்லாருமே தூய்மையற்றவர்களாக பதீதமாக தான் இருந்தீங்க. குழந்தைங்களே, இதனால் உங்களுக்கு ரொம்ப கெட்ட கதி ஆயிடுச்சு, தந்தை புரிய வைக்கிறாரு. இப்போ இந்த தொழிலை நிறுத்திடுங்க. இது தூய்மையற்ற உலகம். இதை யாருமே 16 கலை சம்பூர்ண நிர்வீகாரி உலகம்னு சொல்லவே முடியாது. சூரிய வம்சத்தினர் சம்பூர்ண நிர்வீகாரியாக இருந்தாங்க. ராமர் சீதையை கூட பாருங்கள், சந்திர வம்சத்தினர் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களும் அவங்கள கூட பகவான் நினச்சி வணங்குறாங்க. சூரிய வம்சத்தினர் மற்றும் சந்திர வம்சத்தினருடைய ரெண்டு பேருக்கு இடையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. சூரிய வம்சத்தினர் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சங்கம யுகத்தில் மாயாவை 100 ஜெயித்தவங்கன்னு அர்த்தம். ஆனால் சந்திர வம்சத்தினர் அப்படின்னா மாயா கூட போட்டி போட்டு தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அதனால தான் சூரியனை வந்து நல்லா பிரகாசமாக காட்டுறாங்க. ஆனால் சந்திரன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், அப்படியே அந்த கரை படிஞ்ச மாதிரி தான் தெரியும். அதனால தான் சூரிய வம்சம் சந்திர வம்சம்னு சொல்லப்படுது. அவங்க 16 கலை சம்பூர்ணம், புது உலகத்துக்கு அதிபதிகள். மற்றும் அவங்களே 14 கலை சம்பூர்ணம். யார், சந்திர வம்சத்துக்காரங்களாம் 14 கலை தான், கலை கம்மியாயிரும் 2 கலை. ஆனால் சூரிய வம்சத்துக்காரங்க எல்லோருமே 16 கலை சம்பூர்ணமாக இருப்பாங்க. அதை தான் இன்றைக்கும் சொல்லுவாங்க, 16 பெற்று பெருவாழ் வாழுங்க அப்படின்னு. ஸோ 2 கலை குறைஞ்சிச்சு இல்லையா, உலகம் ரொம்ப கொஞ்சம் பழசாகிடுது அப்படின்னு சொல்கிறாரு. சூரிய வம்சத்தினரின் பேர் புகழ் வாய்ந்தது. பாபா நாங்கள் சூரிய வம்சத்தினர் ஆகிடுவோம் அப்படின்னு குழந்தைகள் கூட சொல்கிறாங்க. 2 கலை குறைஞ்சா கூட ஏன், பள்ளிக்கூடத்தில் பாருங்கள், யாராவது தேர்ச்சி பெறல அப்படின்னா அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ அவப்பெயர் ஏற்படுது. இந்த தேர்ச்சி அடையாதவங்கெல்லாம் சந்திர வம்சத்தினர்னு அர்த்தம். தேர்ச்சி அடைஞ்சால் மகிழ்ச்சி அடைவாங்க, தோல்வி அடைஞ்சிட்டா மனம் கலங்கிடுது. ஒரு சிலர் மூழ்கி இறந்துடுறாங்க. யார் முழுமையாக தேர்ச்சி அடைகிறாங்களோ அவங்க சூரிய வம்சத்தில் லக்ஷ்மி நாராயணரோட குடும்பத்திலே பிறப்பாங்க. முந்தைய கல்பத்திலையும் இதே மாதிரி நடந்திருக்கு. உண்மையிலே இந்த சமயம் அப்பா வந்து பிராமண குலத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு. அவங்க பிறகு சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினராக ஆகிறாங்க. இதில் படிக்கணும், படிக்கவும் வைக்கணும், இல்லைனா படித்தவங்களுக்கு முன்னாடி போய் மூட்டை தூக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே மூட்டை தூக்கிறதுனா சத்தியுகம் திரேதாயகத்துலலாம் யாரும் மூட்டை தூக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே கடைசி ஏழையின் வீடே மாளிகை மாதிரி தான் இருக்கும். அவர் ஏன் மூட்டை தூக்க போகிறாரு? துவாபர கலியுகத்தில் மூட்டை தூக்குற வேலை வந்துடும் சொல்கிறார் பாபா. இங்கே உங்களுக்கு முன்னாடி லட்சியம் நோக்கம் இருக்குது. இங்கே குருட்டு நம்பிக்கையே கிடையாது. நாம் மனிதர்லேருந்து தேவதையாகிறதுக்கு பாடசாலையில் படிக்கிறோம். சாட்சாத்காரம் கூட பாபா செய்விக்கிறாரு. சாட்சாத்காரம்லாம் கூட பார்த்துருக்காங்க. அதனால தான் நாங்கள் லக்ஷ்மி நாராயணராக ஆவோம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. ஆக அப்படியே ஆகிடுவீங்களா என்ன? தந்தையை தவிர வேறு யாருமே ஆக்க முடியாது. அப்பா வந்து ஆக்கினா தான் ஆக முடியும். அந்த கீதையை சொல்பவர்கள் கூட நாங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குவோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. குழந்தைகளே, மண்மனாபவ செய்யுங்கள். மண்மனாபவ, மனதால் ஒருவரை நினைவு செய்கிறது. தன் ஆத்மான்ற புரிதலோட இந்த உடலை மறந்துடணும். ஆத்மான்ற புரிதல் ஒன்று இருக்கணும், உடலையும் மறந்துடணும். ஆத்மான உடலில் இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. அசரீரியாகணும். தன் ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மா செம்பொன்னிறமான பரந்தாமத்தில் இருக்கார். அவர் அனைத்து குணங்களின் கடலாக இருக்கார் அப்படின்னு. அப்பா எப்படியோ உங்களை பார்த்துட்டேன், 63 ஜென்மமாக தேடி 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 இந்த பிரிவில் கூட நான் தேடிட்டான் இருந்தேன், எப்படியோ உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அன்பாக அவரை போய் நினைக்கும் போதே ஆனந்தமாக நினைக்கணும். அப்போ தான் அதீந்திரிய சுகம் கிடைக்கும், அதான் மண்மனாபவ. அப்படி பண்ணால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் எரியுது அப்படின்னு அர்த்தம், எரிஞ்சு போயிடும். நம்மளுடைய குணங்கள் மாறுறது இயற்கையாகவே தெரியும். ஸோ இதனை பிரஜாபிதா பிரம்மா மற்றும் ஜெகதாம்பா தான் சொல்ல முடியும். தங்களை யாருமே பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னு சொல்லிக்க முடியாது. எவ்வளோதான் பொய்யான வேஷம் அமைக்கட்டும், ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் யாரும் புரிய வைக்க முடியாது. இதுவோ சிவபாபா தான் புரிய வைக்கிறாரு. மனிதர்கள் மண்மனாபவ அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன? கல்பம் எத்தனை வருஷங்களுடையது அப்படின்றது கூட சக்கரத்தின் ரகசியத்தெல்லாம் சொல்லுவாங்களா என்ன? கிடையாது. சக்கரம் எப்படி சுற்றுதுன்றது யாருக்குமே தெரியாது. சக்கரம் ஒன்று இருக்கிறதே நமக்கு இப்போ தெரியுது. குழந்தைங்களாகியவங்களுக்கு நிறைய ஞானம் பாபா கொடுக்குறாரு. மந்த புத்தியுடையவங்களாம் இந்த அளவு புரிஞ்சிக்க முடியாது. தேர்வு ரொம்ப கஷ்டமானது இந்த ராஜயோகம் அப்படின்றது. ரொம்ப எளிமையானது தான், ஆனால் மாயா வைக்கிற டெஸ்ட்டு தான் கொஞ்சம் கடினமானதுன்னு சொல்கிறாரு. ஐசிஎஸ் தேர்வில் கூட பாருங்கள், ரொம்ப குறைவானவர் தான் துணிவோடு பங்கேற்கிறாங்க. கடினமாக தேர்வு வச்சால் தான் குறைஞ்ச எண்ணிக்கையில் நிறைய பேர் பாஸ் ஆவாங்க. வேகன்சி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி குவஷ்சன் பேப்பர் டஃப்பாக தான் மேக் பண்ணுவாங்க. ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி தான். அதனால தான் பாருங்கள், இங்கே கூட பாருங்கள், இவரும் 8 பேர் தான் முதல் நம்பரில் பாஸ் ஆகிறாங்க, பிறகு 108 பேர் இருக்காங்க. இந்த சமயம் கோடிக்கணக்கானோர் பாரதவாசி இருக்காங்க. ஆமாம், 8108ன்றது ராஜாக்களுடைய மாலை சத்தியகம் திரேதாகத்தில். ஆனால் ப்ரெசண்டில் பாருங்கள் எவ்வளோ கோடிக்கணக்கில் பாரதவாசிகள் இருக்காங்க. அதில் கூட யார் தேவி தேவதா தர்மத்தினராக இருக்காங்களோ அவங்க தான் வெளிப்படுவாங்க. 33 கோடி தேவதைகள்னு பாட்டெலாம் பாடுறாங்க, அதில் 8 பேர் தான் முதல் நம்பரில் சூரிய வம்சத்தினர் ஆகுறாங்க. இளவரசர் இளவரசிகள் கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தேர்வு மிக உயர்ந்தது, லட்சியம் மிக உயர்ந்தது. 8 பேர் வெற்றிமணியின் மாலையாக ஆகுறாங்க. இதில் கூட ஒருத்தர் மம்மா குமாரி தான் அவங்க, மேலும் இன்னொருத்தர் பிரம்மா முதியவர். மம்மா சிறிய வயதுடையவர், நல்லா படித்து பதவி அடைஞ்சாங்க. பிரம்மா முதுமையில் படித்து தேர்வில் தேர்ச்சி அடைகிறாரு. அப்பா கிட்ட ஆஸ்தி வாங்கணும் அப்படின்னா உழைப்பினுடைய விஷயம் இருக்குது கண்டிப்பாக. குழந்தைங்களாகி உங்களுக்கு பகவான் சொல்லித்தராரு, ஒருத்தர் பகவான் என்னுடையவராக ஆன பிறகு அவர் சேவையில் ஈடுபட்டுட்டார், உடல் மனம் பொருளால் சேவை செய்கிறாரு அப்படின்னா அவர் ரொம்ப பாக்யசாலி ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சிந்து தேசத்தில் நீங்கள் எல்லாருமே வந்தீங்க, பிறகு அவங்களில் எத்தனையோ பேர் விட்டு போயிட்டாங்க. மற்றபடி யார் தீவிரமாக முயற்சி பண்ணாங்களோ அவங்களுடைய தான், அவங்க தான் அற்புதம் பண்ணாங்க, அவங்க தான் அற்புதமானவர்கள். எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்கியிருக்கீங்கன்னு பாருங்கள். எனவே பாராட்டுகள் அளிக்க வேண்டியிருக்கும். பட்டியிலிருந்து 300 பேர் வரிசை கிரமமாக வெளிப்பட்டாங்க, ஆனால் இப்போயோ ஆயிரக்கணக்கில் ஆயிட்டாங்க பாபா குழந்தைங்க. புது புது சென்டர்கள் திறந்துட்டே போகிறாங்க. எத்தனை மனிதர்கள் வந்து தங்களது வாழ்க்கையை வைரம் போல் அமைக்கிறாங்க, அமைச்சிட்டு பிறகு மற்றவங்களுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி மாற்றணும். வாடி போனவங்களை உயிர் தேட செய்ய வைக்கணும். ரொம்ப அன்போடு ஒவ்வொருக்கும் கை கொடுத்து உதவணும். பாபா எங்காவது கால் வழுக்கி விழுந்துடக்கூடாது அப்படின்னு பாபா, பாவம் அக்கறை நமக்கு இருக்கணும்னு சொல்கிறாரு. சக ஆத்மாக்கள் வந்து எங்கேயும் கால் வழுக்கி வீழ்ந்துடக்கூடாது அப்படின்னு அக்கறை இருக்கணும். எந்த அளவுக்கு அதிகமாக சென்டர் இருக்குமோ அந்தளவு அதிகமாக வந்து உயிர் தானம் பெறுவாங்க, தூய்மையான வைரம் மாதிரி வாழ்க்கையை அமைச்சிப்பாங்க. ஆனால் இப்போயோ பதீதமாக தூய்மையற்றவர்களாக சோழி போல் இருக்காங்க. எனவே முயற்சி செஞ்சு சூரிய வம்சத்தில் வந்துருங்கன்னு தந்தை சொல்கிறாரு. அப்பாவை நினைவு பண்ணுங்கள், பிரம்மா விஷ்ணு சங்கரரை நினைவு செய்யுங்கள் அப்படின்லாம் இங்கே சொல்ல மாட்டாங்க. இங்கே நினைவு பண்ணுறது ஒரே புள்ளி வடிவான இறைவன், இங்கே உருவத்தையே நம்ம நினைவு செய்யக்கூடாது. புள்ளி தான், மற்றபடி தேக உணர் தேக உருவம் இதெல்லாம் நம்ம நினைவு செய்யறதே கிடையாது. சங்கரருடைய பாகம் என்னன்னு நிறைய மனிதர்கள் கேட்குறாங்க. அட, பிரேரணை உந்துதல் மூலமாக எப்படி விநாசம் செய்விக்கிறாரு சொல்லுங்கள். இதுவோ பாடிட்டுருக்காங்க, படங்கள் கூட நிறைய இருக்குது. சங்கர் மூலமாக விநாசம்தான். ஸோ இது பற்றி புரிய வைக்கப்படுது. உண்மையில் இந்த விஷயங்களுடன் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நாம் அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி பண்ணணும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மண்மனாபவ தன் ஆத்மானுணர்ந்து தந்தையை நினைவு பண்ணிங்க அப்படின்னா விகர்மங்கள் விநாசமாகும். சங்கரன் என்ன செய்கிறாரு, இவங்க என்ன செய்கிறாரு அப்படி இப்படின்னு கேள்விலாம் கேட்டுருக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் ரெண்டு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கோங்க, அப்பா ஆஸ்தி ஆ ஆ. ரெண்டே வார்த்தையை நினைவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ்தி கிடச்சிரும், ராஜதானி கிடச்சிரும். மற்றபடி சங்கரனுக்கு எதற்காக கழுத்தில் மாலை கொடுத்துருக்காங்க, கழுத்தில் பாம்பு கொடுத்துருக்காங்க, யோகத்துலையாக இப்படி இவர் உட்காந்துருக்காரு, இந்த விஷயங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. முக்கியமான விஷயமே அப்பாவை நினைவு பண்ணுறது தான். மற்றபடி இந்த மாதிரி ஏராளமான கேள்வி நீங்கள் எழுப்பினா கேள்வி கேட்டே இருக்கலாம். இதனால் உங்களுக்கு என்ன தான் நன்மை ஏற்பட போகுது? நீங்கள் எல்லா விஷயம் இப்போ மறக்கணும், நீங்கள் ஏன் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு, என்னை நினைவு செஞ்சிங்க அப்படின்னா விக்ரமங்கள் விநாசமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இதான் மண்மனாபவர். நான் அப்பாவின் செய்தியை கொடுக்குறேன், நாம் கொடுக்குறோம். நினைவு செய்யலை அப்படின்னா விக்ரமங்களை எப்படி வெல்லுவீங்க? பிறகு ஞானத்தின் தாரணை எப்படி தான் ஏற்படும்? தப்பும் தவறுமா யாராவது கேள்வி கேட்பாங்க அப்படின்னா முதல்ல ஞானத்தை புரிஞ்சுக்கோங்க. தன் ஆத்மானு புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்க. மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்துடுங்க. முன்னாடி போக போக உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாரு. ஏன்னா பாபா நம்ம சிஸ்டமில் இருக்க இருக்க நம்மளுடைய புத்தியோடைய பூட்டை திறந்துக்கிட்டே இருப்பார், ஒரு ஒரு செக்ஷனாக திறந்துகிட்டே இருப்பார். அப்போ ரொம்ப உங்களுக்கு கிளியரன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆஸ்தி பெறத்துக்கு தைரியம் வைங்க. நாங்கள் அப்பா கிட்ட செய்தியை, அப்பாவுடைய செய்தியை கொடுக்குறோம். பிறகு செய்யறதும் செய்யாமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம்தான் அப்படின்னு சொல்லுங்கள். அப்பா கிட்ட தூய்மையாகி போனீங்க அப்படின்னா புதிய தூய்மைக்கான உலகத்தில் உயர்ந்த பதவியை அவர் கொடுப்பார். சுயதரிசன சக்கரத்தை சுற்றுங்க. சுயதரிசன சக்கரம்னா தன் ஆத்மாங்கிற புரிதலோட, பரந்தாமத்தில் நான் ஆத்மாவாக இருந்தேன், சத்தியுகம் திரேதாயுகத்தில் தேவதையாக இருந்தேன், துவாபர கலியுகத்தில் பூஜாரியாக இருந்தேன், சங்கமயுகத்தில் பிராமணர் இப்போ ஆகியிருக்கேன். சரி, இதிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா சம்பூர்ண நிர்வீகாரி ஆகும்போது ஃபரிஸ்தா ஆயிடுவேன், ஏஞ்சல் ஆகிடுவேன். மறுபடியும் அப்பா கூட வீட்டுக்கு போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு போயிட்டு மறுபடியும் இந்த சக்கரத்தை சுற்றிட்டே இருந்தால் அதான் சுயதரிசன சக்கரம். 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைவு பண்ணுங்கள், இதுதான் சுயதரிசன சக்கரம். யார் எந்த அளவுக்கு நினைவு பண்ணுறாங்களோ அவங்களே வெற்றி மாலையில் கோக்கப்படுவாங்க. வேறு எந்த ஒரு ஜபம், தவம், வேள்வி இதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது. இவை அனைத்திலிருந்துமே பாபா விடுவிச்சிட்டாரு. துவாபர யுகத்திலேருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியை தான் நீங்கள் அடைஞ்சி வந்தீங்க. இப்போ எல்லை இல்லாத அப்பா கிட்டேருந்து எல்லை இல்லாத ஆஸ்தி. இப்போ நீங்கள் பெரும் ஆஸ்தி 21 பிறவிக்கு அழியாததாகிடுது. நாம் இந்த ஆஸ்தியை எப்படி அடைஞ்சோம், அல்லது இது அழியாத ஆஸ்தி ஆகும் அப்படின்றது உங்களுக்கு சத்தியுகத்தில் எதுவும் ஞாபகமே வராது. நாம் 21 பிறவிகள் ராஜ்ய பாக்கியத்தை அடையிறோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அங்கேயோ குஷியினுடைய ஆனந்தம் தான். ஒவ்வொருவருமே அப்பா கிட்டேருந்து தான் ஆஸ்தி பெறணும் அப்படின்னு மனிதர்கள் தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிறதோ உங்களுடைய இப்பொழுதைய, இப்போ நம்ம என்ன முயற்சி செய்கிறோமோ அதோடைய பிராப்தி. சங்கம யுகத்துக்கும் மற்ற யுகத்துக்கும் என்ன வித்தியாசம்? சங்கம யுகத்தில் தான் நம்ம நம்மளுடைய தலையெழுத்து எழுதுகிறோம். நம்ம எவ்வளோ நாடகம் நடிக்க போகிறோம் அப்படின்றத இங்கே நாமளே முடிவு பண்ணுறோம். மற்ற எல்லா யுகத்துலையுமே இங்கே என்ன முயற்சி செஞ்சோமோ அதோடைய வெளிப்பாடு தான் அந்த யுகம், சரிங்களா? இதுதான் சின்ன டெஃபனிஷன், கரெக்டானது. அது 21 பிறவிக்கு வருது அப்படின்னா அந்த சமயம் நீங்கள் ஏதோ நல்ல கர்மம் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு கிடையாது. இங்கே நீங்கள் எவ்வளோ எப்பேற்பட்ட நல்ல செயல்கள் இங்கே நம்ம சேமிக்கிற புண்ணிய கணக்காக சத்தியகம் திரேதாயுகத்தில் அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். இங்கே நாம் எவ்வளோ நல்ல செயல்கள் செய்கிறோமோ அந்தளவுக்கு உயர்ந்த ஜென்ம ஜென்மமாக ராஜ்யத்தில் வருவோம். ஒன்று தூய்மையாகுங்க, இன்னொன்று பாபாவை நினைவு பண்ணுங்கள். ரெண்டே கட்டளை தான். ஆனால் மாயை உங்களை மறக்கடிச்சிட்டே இருக்குதே. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுதுன்றதை நினைவு பண்ணிங்க அப்படின்னா நம்ம சக்கரவர்த்தி ராஜாவும் ஆயிடுவோம். எவ்வளோ சுலபமான விஷயம், அதுவும் கன்னியர்களுக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப சுலபம். அதர் குமாரிகள் இருக்காங்கள்ல, திருமணமான கன்னிகைகள், அவங்க பிரம்மா குமாரிகளாக ஆகும்போது தாய்மார்கள் மீண்டும் படியரங்கத்தில் உழைப்பு தேவைப்படுது. ஆங்காங்கே இருந்து குமாரிகள் அதிகமாக வெளிப்படுறாங்க. இந்த சமயம் திருமணம் செய்கிறதோ முழுமையான அழிவுன்னு அர்த்தம் பாபா சொல்கிறார். ஏன்னா இப்போ அழிவே நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். இந்த டைமில் போய் புதுசாக கர்ம கணக்கு உருவாக்கணும்னா என்ன ஆகுது? இங்கு மணமகனாக சிவன், சிவ தந்தையோட நிச்சயதார்த்தம். நேற்று கூட சொன்னார் பாருங்க, பாபா நம்மளை நிச்சயதார்த்தம் செய்விக்கிறாருன்னு. ஸோ தந்தையை கூட நாம் நிச்சயதார்த்தம் செஞ்சுக்கலாம். சொர்க்கத்தில் முழுமையாக முன்னேற்றம் ஆகிடும். நீங்கள் இப்போ காட்ஃபாதர்லி சர்வீஸ், இறை தந்தையின் சேவையில் இருக்கீங்க. இதனால் பரிசு என்ன கிடைக்கும்? நீங்கள் உலகத்துக்கு அதிபதி ஆவீங்க. இது உண்மையான வருமானமாகும். பிராமணர்களாகிய நீங்கள் கை நிரப்பிக்கிட்டு போவீங்க. இது உங்களுடைய உண்மையான வருமானம். இதுதான் உண்மையான வருமானம். மற்ற அனைவரிடத்துமே பொய்யான வருமானம். எனவே வெறுங்கையோடு தான் அவங்களாம் போவாங்க. நல்லது, இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகளை பாருங்கள். செல்லமானன்ற வார்த்தையின் பொருள் எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி வேறு யாருமே நம்மளை சொல்ல மாட்டாங்க. மிக மிக அன்புடன் சந்திக்கிறீங்க. ஆத்மாவும் பரமாத்மாவும் வெகு காலம் பிரிந்திருந்தாங்க அப்படின்னு பாட்டு பாடுறாங்க, ஆனால் நீங்கள் 5000 வருஷத்துக்கு பின்னாடி மறுபடியும் கிடச்சிருக்கீங்க. இதுக்கு தான் எல்லையில்லாத அருமையான குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்படுது. மிக சரியாக இப்போ கல்பத்தில் சங்கமேகத்தில் அப்பா வந்து சந்திச்சிருக்கீங்க, பிறகு வெவ்வேறு பெயர் ரூபத்தில் சந்திப்பீங்க. அது வந்து பக்தி பண்ணும்போது, அப்புறம் நம்ம வெவ்வேறு பெயர் ரூபத்தில் பாபாவை பக்தி பண்ண ஆரம்பிச்சிருவோம் துவாமர யுகத்துலேருந்து. இப்போ மட்டும்தான் நம்ம டைரக்ட் கனெக்ஷனில் இருக்கிறோம் அப்பா கிட்டே. யார் முந்தைய கல்பத்தில் இதை படித்தாங்களோ அவங்க தான், அவங்களுக்கு தான் பாபா மறுபடியும் சொல்லித்தருவார் இந்த கல்பத்தில். பின் கல்பக்கல்பமாக படிச்சிக்கிட்டே இருப்பீங்க. நல்லது பாபா, ரொம்ப நன்றி. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட சுய தரிசன சக்கரதாரி குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் நமஸ்காரம். குட் மார்னிங். தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று, வாடி போனவங்களை உயிர் தெழுமாறு செய்யணும். ஆத்மாவை தான் சொல்கிறாரு, எல்லார் ஆத்மாவுமே இப்போ வாடி இருக்குது. ஸோ அதுக்கு பரமாத்மாவுடைய மூலிகையை கொடுத்து உயிர் தெழ செய்யணும். அன்போடு ஒவ்வொருவரையும் பராமரிக்கணும். எந்த ஒரு காரணத்தினாலும் யாருடைய கால்களும் வழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், கால் வழிக்கிறது அப்படின்னா தவறான புரிதல்கள், சமஸ்கார மோதல் அப்படின்னு சில பேர் சண்டை போட்டு பாபா விட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. பாபாவே சொல்லியிருக்காரு, நீங்கள் யார்கிட்ட வேணால் சண்டை போட்டுக்கோங்க, ஆனால் என்கிட்ட இருந்தே விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, பாவன உலகத்தில் உயர்ந்த பதவி பெற வேணும் அப்படின்னா மற்ற எல்லா கேள்விகளையும் விட்டுட்டு அப்பாவையும் ஆஸ்தியை மட்டும் நினைவு பண்ணணும், தூய்மையாகணும். சுய தரிசன சக்கரத்தை சுற்றணும். சுய தரிசன சக்கரம்னா தன் ஆத்மானவன் வந்து பரந்தாமத்தில் நான் ஆத்மாவாக இருந்தேன், சத்தியகம் திரேதாகத்தில் தேவதை சத்திரியராக இருந்தேன், துவாம்பர கலியுகத்தில் பூஜாரியாக இருந்தேன், சங்கமயுகத்தில் இப்போது பிராமணர் ஆகியிருக்கேன். பிராமணர்னா 7 days கோர்ஸை முடித்தவங்க, முடித்து பாவன உலகத்துக்கு போகிறதுக்காக பாவனமாகிறவங்க, தூய்மையாகிறவங்க, நினைவு சேவையில் ஈடுபடுறவங்க. அப்புறம் விக்ரமங்களை அழித்து அழித்து தன் ஆத்மாங்கிற புரிதலோடு விக்ரமங்களை அழித்து அழித்து தந்தையை நினைவு பண்ணும்போது விக்ரமங்கள் அழியும். அப்போ சம்பூர்ண நிர்வீகாரி ஆயிடுவாங்க. அவங்க தான் ஃபரிஸ்தான்னு சொல்லப்படுது, ஏஞ்சல்னு சொல்லப்படுது. அப்புறம் அப்பா ஜட்மெண்ட்டை அன்றைக்கி வீட்டுக்கு நம்மளை எல்லோரையும் கூப்பிட்டு போயிடுவார். அப்போ வீட்டுக்கு போயிடுவாங்க கும்பலாக சேர்ந்து. அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் பார்ட் நடிக்க வருவாங்க. இதுதான் சுய தரிசன சக்கரம். அநேகருக்கு உயிர் தானம் கொடுக்கறதுக்கு சேவை செய்யணும். இப்போ நாம் எவ்வளோ விஷயத்தை நம்ம புத்தியில் போட்டு சுற்றிட்டே இருப்போம், ஆனால் இது நம்மளுடைய சுய தரிசன சக்கரம்னா என்னது, நம்மளோட இஷ்டி, என்னுடைய இஷ்டி இது, உங்களுக்கு இது உங்களோட இஷ்டி. ஸோ நம்ம இஷ்டி, நம்ம எங்கெல்லாம் வந்தோம் அப்படின்றத நம்ம நினைவு பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஸோ அதனால தான் பாபா சுய தரிசன சக்கரத்தை சுற்றுங்கன்னு சொல்கிறாரு. வரதானம், புள்ளியுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நடந்து முடிந்தவை எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுங்க. புள்ளி பாபா அபேக்த முல்லையில் கூட சொன்னார் ரீசண்டாக, 3 புள்ளி வைங்க. ஒன்று ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணுற அந்த புள்ளி, ஆத்மாவே புள்ளி, பிந்து சொரூபத்தில் தான் இருக்குது. ரெண்டாவது, நடந்து முடிந்த விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு புள்ளி. மூணாவது, பாயிண்ட். பாயிண்ட்டுனா புள்ளி கிடையாது, மூணாவதாக இருக்கிறது. ஞான பாயிண்ட் ஏதாவது ஒன்று நினைவு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு. சேவையில் தக்க சமயத்தில் நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் ஒரு 2 வாரம் முன்னாடி அபேக்த முல்லையில். ஸோ இதுலேயும் புள்ளியுடைய மகத்துவம் தான் சொல்கிறாரு. அனைத்தையும் விட ரொம்ப எளிமையான எழுத்து புள்ளி தான். புள்ளி தான் நடந்து முடிந்த வைக்கலாம் புள்ளி வைக்கணும். அதுக்கு பதிலாக ஆச்சரியக்குறி, கேள்விக்குறிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவார் பாப் தாதா. புள்ளியின் கணக்கு தான் சொல்கிறாரு. நீங்களும் பிந்து சொரூபமாகுங்க. பிந்துவை தான் நினைவு பண்ணோம். மற்றபடி நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியும் தெரிஞ்சுக்கிட்டாலும் பிந்து வைங்க, புள்ளி வைங்க. இந்த பிந்துவின் மகத்துவத்தை தெரிஞ்சு கடந்தவைகளுக்கு எல்லாத்தையும் புள்ளி வைங்க, நீங்களும் பிந்துவாகிடுவீங்க. பாருங்கள், புள்ளி தான் இங்கே மேட்ரே. பிந்து ஆகிடுங்க, பிந்து சகஜயோகியாக ஆயிடுவீங்க. இப்போ பிந்துவாகி வீட்டுக்கு போகணும். வீட்டில் அனைவருமே பிந்துவாக தான் இருக்கோம். அங்கே நமக்கு சங்கல்பம், எண்ணங்கள், செயல், சமஸ்காரம் அனைத்துமே மெர்ஜ் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் அதாவது அமிழ்ந்திருக்கும், அங்கே எதுவுமே வேலை செய்யாது. இங்கே உடல் எடுத்தால் தான் எண்ணம் சொல் இதெல்லாம். ஓகேங்களா? ஸ்லோகன், கர்மயோகி ஆகி காரியங்கள் செஞ்சால் கூட விடுபட்ட நிலையில் இருக்கிறது தான் பறக்கும் பறவை. கர்மயோகினால என்னது? ஒரு கர்மம் செய்யும்போது இதை இறைவன் தான் செய்கிறாரு, இதோடைய பலன் எல்லாமே அவருக்கு தான். பலனை எதிர்பார்க்காம செய்யறது தான் கர்மயோகம். மற்றபடி கர்மத்திலேருந்து விலகாமலும் இருக்கணும், அதுவும் கர்மயோகம் தான். ஸோ கர்மயோகியாகி காரியங்கள் செஞ்சாலும் விடுபட்ட நிலையில் இருக்கிறது தான் பறக்கும் பறவை ஆவதாகும். பறக்கும் கலை, பறக்கும் கலை, பறக்கும் பறவைனா இந்த பூமியிலேருந்து அவங்க பறந்துகிட்டே இருப்பாங்க. அதாவது விகாரங்கள் மாயா வந்து அவங்கள தொட முடியாது, அதனால் பறந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் கர்மயோகியாகி காரியம் செஞ்சால் கூட விடுபட்ட நிலையிலே இருப்பாங்க, டிட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. ஓம் சாந்தி.